ഓണറബിൾ പി എസ് എൻ ഗമകെ
ഒരു സഭാപത്ത് മണി മേ കാലയ അവസാന നത്തറക്കുന്നോട്ട് കഥാകരൻ ഹിറ്റി വൃത്തി അധ്യാപന മേ എൻ വി ക്യൂ ഗന എക്കേന്ദ ഹതദക്വ ഏ മട്ടം ഹതക് നാഷണൽ വൊക്കേഷണൽ ക്വാളിഫിക്കേഷൻ ഏ അടത്തെ എക്കേന്ദ ഹതദക്വ തൃതീയ പ്രാഥമികാംശയ എവഗേമ പഹ ഹയ ഡിപ്ലോമ എവഗേമ ഹത ഉപാധി മട്ടമ ഏ സന്ദഹാവു ആയതന ഗണനാവക് വിഹിക്കരലതിബിന പ്രാഥമിക സന്ദഹാ കാർമിക വിദ്യാലയ എവഗേമ വൃത്തീയ പോണു ആയതന എവഗേമ നൈട ആയതന വല ഏ സന്ദഹാ ആവശ്യ പാസുകം സപേന എവഗേമ പഹ ഹയ സന്ദഹാ കോളേജ് ഓഫ് ടെക്നോളജി താക്ഷണ വിദ്യാല പലാത് മട്ടമിൻ പിഹിട്ടവല ഏകേ ഏ പഹായ മട്ടമേ സാഹതിക ഗണ്ഡ ഡിപ്ലോമ സാഹതിക ഗണ്ഡ അവകാശ സലസില തിബിനോ ഏ ഈനക അവസ്ഥാവ തമൈ ഹത്വന മട്ടമ ഏ തമൈ ഉപാധിയ ഖദാരി മസന്ദഹ അവശ്യ വൃത്തിയ താക്ഷണ വിശ്വവിദ്യാലയ സ്ഥാപിത വില തിബിനോ മേ ദിദാസ് അട്ടവന വിട്ട് ദിദാസ് അട്ടവന വിട്ട് എൻ വി ക്യു ക്രമയ സമ്പൂർണ്ണ ഇത്താൻ വിളിക്കാൻ സമ്പൂർണ്ണ കരള അവസാനക്കല തെബുന തെബുനാത് ഏ അതവിനത്തെ അത് ദിദാ ദഹനമയായി ഇത്തന കൽപ്പന കരണോ ആപ്പു പൗകിയ കാലത്തുല മേ തവത് മീറ്റവട വിധിമത് വിയുത്വ തെബുനാത് അതവിന തുറു താമത് അവശ്യ ശിഷ്യ പ്രമാണ്യ മേ മേ സന്ദഹ സപ്പയാണ് നെത്തം ഹിമ ശിഷ്യ സംഖ്യാവക് താമത് നാക്കിയനക്ക് മേലായ മതക്രാന്തവന് ഇവകേമ തവത്കാരണയാക് മതക്കരണ തീയണ പസുകിയ കാലേ ഹസല തിബുന തുറത്തുരു താക്ഷണ പദ്ധതിയ വിശാല മുതലാക് വീതങ്കല്ല തുറത്തുരു താക്ഷണ പദ്ധതിയ സകസ്കര ഏ വീതങ്ക നമുത് അധവനത്തെ ഹറിയട്ട ഏവ ക്രിയാത്മക കിരണവാദ കീനക പിന്നെ തമായി പ്രശ്ന തീന ഘട്ടലു അതിവൻ ഏക ഇതാ വെദഗത് തുറത്തുരു താക്ഷണ പദ്ധതിയ സകസ്കരീമ ഇതാമ വട്ടിനവ അവശ്യായി ദിവൈന പുറ അതി മധ്യസ്ഥാന ഗണന ഇവകേമ പാഠമാല ഗണന ഇവകേം ഇന്ന ലമൈ ഗാന ഇവകേം പാഠമാലാവല ഇവൈ ഗണഗണ്ഡല പ്രമാണയ സഹ പടംഗണ്ണ കൊട്ട ഇന്ന പ്രമാണയ സഹ അവസംകരണ പ്രമാണയ ഇവകേം പിറ്റത്തട്ട പാഠമാല ആധാരം നെത്തുവ ഏ അസഹരളയാണ് പ്രമാണയ മേ ആദി വസേൻ മേ തുറത്തുരു സിയല്ലമ ക്ഷണികവ ലഭാഗണ്ഡ പുലുവൻ വെടപുരുളത്തമായി അപേക്ഷാക്കരെ ബലാപുരത്തുനെ നമുക്ക് മേ തക്വ ഏ ഹറിയട ക്രിയാത്മക നിസാപ്പി ഇതിരിയെ ബലാപുരത്തുനോ ഏ നിശിലസ നവത ക്രിയാത്മക കരവീമ സന്ദ ഏ തിവന വിശാല മുതലാക് വീതങ്കല്ല ഇതികരപു അതികരപു ഏ തുറത്തുരു താക്ഷണ പദ്ധതിയ അലുത്തെ പടം അരകന കട്ടുത്തു കരണ്ട് അവി ബലാപുരത്തു വേണോ ഏവകേമ മപ്പി വിശേഷേൻ മേ വൃത്തിയ മുഹുന്നു തീയനക്ക പിള്ളിബന്ധവ അപ്പി മമ ഹിതനോ അപ്പി കഥാപാഠ ലക്വനോ അതെ അടുയി വൃത്തി അധ്യാപനെ പിള്ളിബന്ധ മുഖത്തെ ഏക അപ്പേ കൗരു കഥാപാഠ നക്മത് ഇതാമ അവശ്യ റട്ടേ ദീനുവട്ട റട്ടേ സംവർദ്ധനേട്ട് അവശ്യ മാംസയാക് വിശേഷം അത് മേ റട്ടേ വിനത്തട്ട ദീനു റട്ടവല വകേ അത് അപ്പേ റട്ടേ മേ ഇതിക്കിരീൻ ക്ഷേത്രേ വിശാല ഹിഡസക് പൂണു ശ്രമിക്കാങ്ക ഹിഡസത് തീയണം പൂർണ്ണ ശ്രമിക്കോ വിശാല പ്രമാണ അത് അപ്പേ രാട്ടട്ട അവശ്യ വിധിക്കരി ക്ഷേത്രട്ട അവശ്യ പിട്ടറട്ടിംഗ് ഏന മൊട്ടമൊട്ട പത്രത്തി വേണോ എനിസാ റക്കിയാവൻ നൂണത്രം തീയണോ നമ പൂർണ്ണ ശ്രമിക്കുക പരപത്ര പ്രശ്ന ഏ സന്ദ അവശ്യ കട്ടുകൂത്തു എതിരി കാലത്തുടെ മീട വട വിധിമത്വ കിരീമ അപേക്ഷ കരണം
ഭൂമസ്തുതി കൗരവ ഘോടീശ്വരൻ
தலைமைதாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்றைய குளிநிலை விவாதத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட தேசிய கொள்கைகள், பொருளாதார அலுவல்கள், மீள்குடியேற்ற மற்றும் புனர்வாழ்வு, வடமாகாண அபிவிருத்தி, தொழிற்பயிற்சி மற்றும் திறன்கள் அபிவிருத்தி, இளைஞர் அலுவல்கள் அமைச்சின் இந்த குளிநிலை விவாதத்திலே பேசுவதற்கான அந்த சந்தர்ப்பத்தை அளித்ததற்காக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த அமைச்சினூடாக கூடுதலாக வடகிழக்கிலே வாழுகின்ற மக்களுக்கு விசேடமாக தமிழ் மக்களுக்கு சில வரப்பிரசாதங்கள் கிடைக்கப்பெற்றாலும் அந்த வரப்பிரசாதங்களை சரியான முறையிலே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய நிலைப்பாடு காணப்படுகின்றது. அந்த வகையிலே வடக்குக்கு கூடுதலான நிதி வழங்கப்பட்டிருக்கின்ற அதே நேரம் கிழக்கையும் மையப்படுத்தி கிழக்கிலும் கூடுதலாக யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள், மீள் குடியமர்த்தப்பட்ட பிரதேசங்கள், வறுமை நிலை காணப்படுகின்ற பிரதேசங்களாக பல பிரதேசங்கள் இருக்கின்றது. ஆகவே இந்த பிரதேசங்களுக்கு உடனடியாக அந்த இடங்களை அபிவிருத்தி செய்யப்பட வேண்டிய கட்டாயப்பாடு இருக்கின்றது. அந்த வகையிலே முதலாவதாக அம்பாறை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அந்த பிரதேசத்திலே விவசாயம் மிகவும் மந்தகதியில் வளர்ச்சியடைந்த ஒன்றாகவே காணப்படுகின்றது. கூடுதலான நிலங்கள், கூடுதலான குளங்கள், கூடுதலான ஆறுகள், வளங்கள் காணப்பட்டாலும் அந்த இடங்கள் புனரமைக்கப்படாமல் அந்த இடத்திலே வாழுகின்ற விவசாயிகள் பலதரப்பட்ட துன்பங்களை எதிர்நோக்குகின்ற அந்த நிலை காணப்படுகின்றது. இந்த வகையிலே யுத்தத்தினாலே மிகவும் பாதிக்கப்பட்ட பிரதேசமாக அம்பாறை மாவட்டத்திலே திருக்கோவில் ஆலேடி போம்பு, பொத்திவில், நாவிதம்பளி போன்ற பிரதேசங்கள் கூடுதலாக யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்ட பிரதேசங்களாக இருக்கின்றது. இந்த பிரதேசங்களிலே அதிக அளவிலே குளங்கள் காணப்படுகின்றது. இந்த குளங்களை புனரமைத்து அந்த குளங்களின் ஊடாக கிட்டத்தட்ட 2 போகமும் நெல் செய்யக்கூடிய 13,500 ஏக்கருக்கு மேற்பட்ட நெற்காணிகள், வளமிக்க காணிகள் அந்த இடத்தில் இருக்கின்றது. ஆகவே இந்த குளங்களை புனரமைக்கின்ற பொழுது விவசாயத்துறையை ஊக்குவிக்கின்ற அதே நேரம் பொருளாதாரத்திலே பாரிய பங்கை வகிக்கின்றதாக, பொருளாதார வளர்ச்சியிலே கூடுதலான பங்களிப்பை செய்கின்றதாக அந்த பிரதேசம் காணப்படும். ஆகவே இந்த பிரதேசத்திலே காணப்படுகின்ற கஞ்சுகுடிச்சாரம், ரூபஸ் குளம் மற்றும் ஏனைய குளங்களை ஒன்றிணைத்ததாக, சாகாமம் போன்ற குளங்களை ஒன்றிணைத்து ஒரு பாரிய நீர்ப்பாசன திட்டத்தை மேற்கொள்ளுகின்ற பொழுது 13,500 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகளை மேலதிகமாக செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இதனை நாங்கள் பிரதமர் அவர்களிடமும் எடுத்துச் சொல்லியிருந்தேன். அவர் அதனை செய்து தருவதாகவும் உறுதியளித்திருந்தார். ஆகவே இந்த வரவு செலவு திட்டத்திலே அதற்கான ஒரு பிரத்யேக நிதியை நீங்கள் ஒதுக்கி தர வேண்டும் என்று இந்த இடத்திலே அமைச்சர் அவர்களிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். விசேடமாக இதற்கான செயற்திட்டம் ப்ரொப்போசலை கூட, அந்த பகுப்பாய்வு செய்யப்பட்ட ப்ரொப்போசலை கூட நான் அமைச்சின் செயலாளர் அவர்களிடம் கூட கொடுத்திருக்கின்றேன். ஆகவே இந்த நிலையை அடிப்படையாக கொண்டு யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்ட வலுவிழந்த விவசாய குடும்பங்களை கொண்ட அந்த குடும்பங்களுக்கான அந்த நீர்ப்பாசன திட்டத்தை மேற்கொள்ளுகின்ற பொழுது நெல்வயல்களின் உற்பத்தியை கூட்டி நெல்லை உற்பத்தியை கூட்ட முடியும். அதே நேரம் நீர் தட்டுப்பாடாக, குடிநீர் தட்டுப்பாடாக இருக்கின்ற பிரச்சினைக்கும் அந்த மாற்று வழியாக இது அமைகின்றது. அது மட்டுமல்ல, கால்நடை போன்ற வளப்புகள் கூடுதலான கால்நடை அந்த பிரதேசத்தில் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேற்பட்ட மாடுகள் அந்த பிரதேசத்திலே வாழ்கின்றது. ஆகவே இந்த குளங்களை புனரமைத்து இந்த தண்ணீரை கூட்டுகின்ற பொழுது அதில் பாரியொரு அபிவிருத்தியை, இந்த நாட்டின் பெரிய ஒரு பங்களிப்பை அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதே நேரம் அந்த பகுதியிலே அண்மையிலே விவசாயம், அந்த விவசாயிகள் செய்த நெல்லை சரியான விலைக்கு விற்க முடியாமல் ஒரு நெல் மாஃபியா ஒன்று உருவாக்கப்பட்டு அந்த மக்களின், விவசாயிகளின், ஏழை விவசாயிகளின் நெல்லை குறைந்த விலைக்கு கொள்வனவு செய்கின்ற ஒரு செயற்பாட்டை முன்னெடுத்தார்கள். அதற்கு காரணம் அந்த நெல்லை காய வைத்து, அதனை பதனிட்டு, அதனை சேமித்து வைத்திருந்து, களஞ்சியப்படுத்தி அதனை விற்பதற்கான ஒரு நிலைப்பாடு அந்த பிரதேசத்திலே காணப்படவில்லை. ஆகவே இதனை அடிப்படையாக கொண்டு அந்த பிரதேசங்களிலே நெல்லை காய வைக்கின்ற, நெல்லை களஞ்சியப்படுத்துகின்ற, தரமான கேள்வியை வழங்குகின்ற அந்த உற்பத்தி நெல்லை செய்கின்ற இடத்தை இந்த அரசு செய்து தர வேண்டும், அந்த விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும். கடந்த காலத்திலே, கடந்த போகத்திலே 2500 ரூபாய்க்கு விற்கப்படுகின்ற நெல் 1200 ரூபாய்க்கு நெல் மாஃபியாக்காரர்களினாலே கொள்வனவு செய்யப்பட்டது. இது திட்டமிடப்பட்டு செய்யப்பட்டது, விடயம் ஒன்றாக காணப்படுகிறது. ஆகவே இந்த விவசாயிகள் மீண்டும் மீண்டும் கடன் சுமையிலே இந்த நாட்டுக்கு பாரமானவர்களாக இருக்கின்றார்கள். தற்கொலைகளுக்கும் முயற்சிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். கடனை ஈடு செய்ய முடியாமல் அவதிப்படுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். அடுத்த போகத்துக்கு நெல் செய்யக்கூடிய அந்த பணம், காசு அவர்களிடம் இல்லாமல் இருக்கின்றது. ஆகவே இதன் அடிப்படையாக கொண்டு அந்த பிரதேசத்திலே விசேடமாக திருக்கோவில், ஆலையடி வம்பு, நாவிதம்பளி போன்ற பிரதேசங்களிலே களஞ்சிய சாலையையும் அதாவது காய வைக்கின்ற அந்த இயந்திரங்களையும் பூட்டி அந்த மக்களுக்கு அதனை உதவி செய்ய வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, கூடுதலாக அந்த பகுதியிலே வீடற்றவர்கள் கூடுதலாக காணப்படுகின்றார்கள். 7000க்கு மேற்பட்டவர்கள் வீடற்றவர்களாக, எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள். இந்த நிலையை கருத்திற்கொண்டு அந்த பகுதியிலே, அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற இந்த இடங்களுக்கான அந்த வீடுகளை வழங்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது. ஒதுக்கப்பட்ட நிதியிலே பாரிய அளவான நிதியை அம்பாறை மாவட்டத்துக்கு,
கௌரவ உறுப்பினர்களே 2 நிமிடங்கள் இருக்க,
குறிப்பிட்ட நிதியை ஒதுக்கி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, கல்முனை பிரதேசத்திலே வடக்கு பிரதேச செயலகத்தை புனர்வாழ்வு அமைச்சுங்கள் கொண்டு வந்து அந்த பிரதேச செயலகத்தையும் அதற்குரிய செயலகத்துக்கு உட்பட்ட பிரதேசங்களுக்கான அபிவிருத்தியையும் மேற்கொள்ளும்படி உங்களிடம் தயவாய் வேண்டிக் கொள்ள விரும்புகின்றேன். மேலும் அடுத்ததாக இந்த இடத்திலே இருக்கின்ற மிகவும் முக்கியமான பிரச்சனையாக வேலையற்ற பட்டதாரிகள், இந்த வேலையற்ற பட்டதாரிகள் இலங்கையிலே 57000க்கு மேற்பட்டவர்கள் காணப்படுகிறார்கள். அதிலும் வடகிழக்கிலே 30% வேலையற்ற பட்டதாரிகளாக காணப்படுகின்றார்கள். கிழக்கிலே 8500 பேருக்கு மேற்பட்டவர்கள் வேலையற்ற பட்டதாரிகளாக காணப்படுகின்றார்கள். ஆகவே இவர்கள் பட்டத்தை முடித்து வீதியிலே இருந்து தங்களது செயற்பாடுகளை செய்ய முடியாமல் தவிக்கின்ற ஒரு துப்பாக்கிய நிலைக்கு பட்டதாரிகள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த அரசு பட்டதாரிகளுக்கான வேலை வாய்ப்பை உடனடியாக வழங்க வேண்டும். அது அரச வேலை வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது ஏனைய தொழிற்சாலைகளை அமைத்து அந்த வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து அவர்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கின்ற அளவிலே அவர்களுக்கான அந்த தொழில் வாய்ப்பை இந்த அரசு வழங்க வேண்டும். தங்களது அன்றாட தேவைகளை கூட நிவர்த்தி செய்ய முடியாமல் இருக்கின்ற ஒரு துப்பாக்கிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். தாங்கள் பல்கலைக்கழகத்தை முடித்து 4-5 வருடங்கள் முடித்துவிட்டு வீதியிலே இருக்கின்ற அந்த துப்பாக்கிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களை விட தகுதி குறைந்தவர்கள் அரச வேலை வாய்ப்பிலும் ஏனைய திணைக்களங்களிலும் வேலை செய்கின்றார்கள். இந்த பட்டத்தை முடித்தவர்கள் ரோட்டிலே நிற்கின்றார்கள். ஆகவே இந்த அரசு, இந்த நாட்டின் முதுகெலும்பாக இருக்கின்ற இந்த பல்கலைக்கழக மாணவர்களின், பல்கலைக்கழக பட்டதாரிகளின் விடயத்திலே கரிசனை செலுத்த வேண்டும். அவர்களுக்கான அந்த தொழில் வாய்ப்பை இந்த அரசு வழங்க வேண்டும். அப்படி காலம் தாழ்த்தி
உறுப்பினர் அவர்களே முடித்துக் கொள்ள வேண்டும்.
பாரிய பாரிய பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்றது. இந்த விடயத்தை அடிப்படையாக கொண்டு இந்த அரசு அவர்களுக்கான தொழில் வாய்ப்பை வழங்க வேண்டும், தொழில் முயற்சியை மேற்கொள்வதற்கான தொழிற்சாலைகளை அந்த இடத்திலே வழங்க வேண்டும். ஏனைய பிரதேசங்களிலே, தென் பிரதேசங்களிலே, மேற்கு பிரதேசங்களிலே, கொழும்பு போன்ற கண்டி போன்ற இடங்களிலே தொழிற்சாலைகள், தனியார் திரைக்கலங்கள் இருக்கின்றன, தனியார் துறை தொழிற்சாலைகள் இருக்கின்றன, அங்கே வேலை செய்கின்றார்கள். அங்கு இருக்கின்றவர்களுக்கு எதுவும் இல்லை. வடகிழக்கிலே இருக்கின்ற அந்த மாணவர்களுக்கு, அந்த பட்டதாரிகளுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. அவர்களுக்கான அந்த தொழில் வாய்ப்பை இந்த அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டு எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி.
நன்றி கரு அசோக் அபேசிங் வினாடி குலக
கரு காரக சபா சபாபத்துமணி 2019 அயவய காரக சபா அவஸ்தாவேதி ஜாதிக பிரதிபத்தி ஆர்த்திக கட்டயத்து நெவத்த பதிஞ்சிக்கையும் புனருத்தாபன உதுரு பரா சங்வர்தன விறத்திய புகுனுவா நிபுணதா சங்கடன சக யௌவன கட்டயத்து பிலிபந்த அமாத்தியான்சே வைசிஷ்ய பிலிபந்த சாக்காச்சா கண்ண அவஸ்தாவேதி வச்சன சொல்பா கதாகிரியமிட்ட அவஸ்தா கிளபியும் பிலிபந்த மன சந்தோஷ வேணும். மெவர அயவேங் மெம அமாத்தியான்சே சந்தா பிலியன 98.3 ஏ கே கோட்டி 9,830 சமஸ்த முதலக் வெங்கல்ல தியனவா மெயின் பிராக்தன முதல் வசேன் பிலியன 81.7 ஏக்கர் கோட்டி 8,177 முதலக் பிராக்தான முதல் வசையும் வெங்கல்ல தீரும். மெம அமாத்தியான்சே கரு அமத்தியவரையாலிச கட்டுத்து கரன்னே அக்ராமாத்திய ரணில் விக்ரமசிங்க மெத்துமா மெத்துமா மெம பார்லிமேந்துவே தண்ட சீட்டின ஜேஷ்டதம மந்திரிவரேக் தண்ட பார்லிமேந்து வசர 41 மந்திரி கீபதினாய் சிட்டின்னு மெத்துமா பார்லிமேந்துட முல் காலே பெமினி அவஸ்தாவேதி மெத்துமா யௌவன கட்டயத்து பிலிபந்த அமாத்தியவரேக் கட்டயத்து கலா அவருது 41 பசுவத் மெத்துமா மெவரத் யௌவன கட்டயத்து அமாத்தியான்சியத் மெத்துமா யடதே தியனோம். மங்க எஹெம கியன்ன ஹேதுவ மெத்துமா மே ரட்டே தருணயன் வெனுவென் தருண சேவா சபாவ ஆரம்ப கரலா யௌவன் பெரமுன ஆரம்ப கரலா ஏ வகேம மே ரட புரா தருணயன் வெனுவென் விஷால சேவையக் கர அக்ராமத்வரேக் சேம அமதிவரே விசேஷம் அப்பே ரட்ட கத்தாம காரக சபா சபாபத்துமணி கௌருத் தன்னவா அப்பே ரட்டை கொப்பமன ஆர்த்திக பிரச்சனை தீரவது கீழ அப்பே ரட்ட ஸ்ரீலங்காவ கீழ கியான்னு வர்க கிலோமீட்டர் 65 தியன பலாத் நமையாக் துல டிஸ்ட்ரிக்ட் விசிப்பாக பிராதேசிய லேக்கம் கொட்டாத துன்சிய திஸ்தேக கிராம சேவசம் தாஹத்ரதாஸ் விசக குடா கம்மான திஸ்னமதாக பவுல் 52 துல 2,14,00,000 ஜீவத்தன ரட்டா மே ரட்டே வர்க கிலோமீட்டர் 65 வகை விசிகுணியாக அஹச அப்பே ரட்ட ஆய்த்தி மே ஹச உடிங் என சேம குவன் ஞானே கிம்ம தவசர் டாலர் 250 அப்பே ரட்ட ஆதாயம கிளஸ் லபேனோ ஏகேனே சாமானிய தவசகட குவன் ஞான 250 அதர் பவனக் கவன் கரணும். ஏவாகேம் அப்பே ரட்டே வர்க்கிரும் 65 வகை 60 குணியாக மூத மே ரட்டே வட்டே தீன அப்பிட ஆயித்தி ஏ மூதே தீன சியலும சம்பத் அப்பே ரட்டர் ஆயித்தி மே சமஸ்த மே மங்கியுவ மே ஸ்ரீலங்காவே 2018 வசரே தரதேசிய நிஷ்பாதனைய ஏகேனே வத்கம $1,88,000,000 ஏகேன் டொலர் எக்காக் ருப்பியால் 170 கான கெலுவத் கோட்டி 14,00,000 மம்மே கியுவ சமஸ்த ஸ்ரீலங்காவே கியவுருதே வத்கம நமுத் லோகே போசத்ம புத்கலியா கியவசரே அமெரிக்காவே அமர்சன் சமாகமே ஐதிகாரு தமா போசத் புத்கலிச பல்லத்தியன்னே ஓகே வத்கம கியவசரே $1,106,000,000 $1,106,000,000 பலப்புவாம $1,107,000,000 கோட்டி 16,00,000,000 மம்மேக கியுவே லோகே போசத்ம புத்கலியாட வடா அடு வத்கமக்தியன ரடக் ஸ்ரீலங்காவ மே ஸ்ரீலங்காவே 2019 அயவயம் அப்ப எஸ்டிமேட்டு கல்ல தியனவா பில்லியன 2400 ஆதாயமா கோட்டி 240,000 அப்படி எஸ்டிமேட்டு கல்ல தியனா வியதம பில்லியன் 4,550 ஏகேன கோட்டி 4,550 தோர லோகே போசத்ம புத்கலட்ட வட அடு வத்கமத் தியன அப்பே ரட்டே ஆதாயம் வகை வியதம தெகுணியாக் கோட்டி 240,000 ஆதாயமத் தியதி கோட்டி 6,50,000 வியதமத் தியனோ நமுத் மேகத் மே 2019 வசட எஸ்டிமேட்டு அப்பமனாய் அப்பே ரட்டே அதிதீதம் பலபுஹாம சேம வசரகம அப்பி பலாபுருத்துன ஆதாயம் அப்பிட் லபிலனே உதாரணையாக வசேன் 2017 வசரி அப்பி பலாபுருத்துன ஆதாயம் எஸ்டிமேட்டு கொர ஆதாயம கோடி தலக்ஷ தாதாய் அப்படி ஹம்பலா தீன தண்ட கோடி எக்லக்ஷ அசுத்துந்தாய் திதா தாத்த வசதி දෙදාහත් දහට වසරේ අපි කෝටි දෙලක්ෂ විසිපන්දහත් තිස්දහක් බලාපොරොත්තු වුණත් අපිට ලැබිලා තියෙන කෝටි දෙලක්ෂ පන්දහයි කියලා අපිට දැනගන්න ලැබිලා තියෙන තාම සම්පූර්ණ විස්තර ඇවිල්ලා නැහැ. ඒ නිසා මේ වසරෙත් අපි ඇස්තමේන්තු ගන්න කෝටි දෙලක්ෂ 40000න් 10%ක් හෝ 15%ක් අපිට ලැබෙන්නේ නැහැ. ඒ කියන්නේ කෝටි දෙලක්ෂ 20000ක් විතර පමණ මුදලක් අපිට ලැබෙන්නේ. ඉතින් මෙවැනි තත්ත්වයක් තියෙන රටක් ජාතික ප්‍රතිපත්ති අමාත්‍යාංශයක් ඔස්සේ ප්‍රතිපත්ති සකස් කරලා ආර්ථික කටයුතු කළමනාකරණය කිරීම ලෙහෙසි පහසු වැඩක් නෙමෙයි. නමුත් මේවර අයවැයෙන් අපි යෝජනා 194ක් ඔස්සේ විවිධ කටයුතු සඳහා විශේෂයෙන්ම මුදල් වෙන් කරලා තියෙනවා. මේම අමාත්‍යාංශයේ යටතේ උතුරු පළාත් ආයෝජනය සඳහා උතුරු පළාත වෙනුවෙන් විශේෂයෙන්ම වැඩසටහන් උතුරු පළාතේ ආයෝජනයේ වැඩසටහන් සම්පාදනය කිරීම සඳහා බිලියන කෝටි 75ක මුදලක් මිලියන 750ක මුදලක් වෙන් කරලා තියෙනවා. ඒ වගේම මන්නාරම උතුරු පළාතේ මන්නාරම යෝධයව ප්‍රතිසංස්කරණය සඳහා මිලියන 300ක් කෝටි 30ක මුදලක් වෙන් කරලා තියෙනවා. තල් අරමුදල විශේෂයෙන් උතුරු පළාතේ විශාල තල් ගස් තියෙනවා. ඒ තල් වලින් අපි කිසි ප්‍රයෝජනයක් ගන්න තල් අරමුදලක් පිහිටවීම සඳහා මූලික ප්‍රාග් ධනය ලෙස කෝටි 250ක මුදලක් මේ අයවැයෙන් වෙන් කරලා තියෙනවා. ඒ වගේම අපේ රටේ තියෙන ප්‍රශ්නයක් තමයි 30 අවුරුදු යුද්ධයෙන් පස්සේ තාම අපිට සංහිඳියාවක් ඇති කිරීමේ යන ගමනේදී අතුරුදහන් වූවන් සඳහා වන්දිගෙවීමේ කාර්යාලය සඳහා විශේෂයෙන්ම කෝටි 70ක මුදලක් මෙම අයවැයෙන් වෙන් කරලා තියෙනවා. ඒ වගේ මේ කාර්යාලය පිහිටවීම සඳහා කෝටි 50ක මුදලක් අපි වෙන් කරලා තියෙනවා. මේ අයවැය සංහිඳියා යාන්ත්‍රණය පිළිබඳ සම්බන්ධ කරන කාර්යාලය සඳහා කෝටි 20කුත් ඒ වගේම ස්වාභාවික ආපදා විශේෂයෙන්ම අපේ රජය ආවට පස්සේ 2015 අපේ රටේ සියලුම නිවාස දේපල අපි රක්ෂණය කළා. ඒ රක්ෂණය තුලින් හදිසි ආපදාවක් ඇති වුණාම ඒ රක්ෂණය තුලින් මුදල් ලැබෙනවා. මගේ මේ ප්‍රදේශයේ හදිසි සුළුසුළුවක් ඇති වුණා. මම නිවාස 100 ගානක විශාල අලාභයන් වුණා. මම පසුගිය දිනවල ඒ දිවාසවලට වන්දි දුන්නා කෝටි ගානක මුදලක්. ඉතින් එවැනි රක්ෂණය සඳහා මේම ආපදාව සඳහා විශාල මුදලක් වෙන් කරලා තියෙනවා. උතුරු පළාත් සඳහා විශේෂයෙන්ම මේවැනි විශාල ප්‍රමාණයක් තියෙනවා. ඒ වගේම මේම අමාත්‍යාංශය තුලින් ආර්ථික සංවර්ධන ආර්ථික කටයුතු පිළිබඳ අමාත්‍යාංශය තුලින් සමස්ත රට පුරාම විවිධ දේවල් සඳහා ඒ කියන්නේ විශේෂයෙන්ම මාර්ග සංවර්ධනය, අනිත් වැව් අමුණු සංවර්ධනය, ක්‍රීඩා පිටි සංවර්ධනය, ජල යෝජනා ක්‍රම ක්‍රියාත්මක කිරීම, ඒ වගේම පාසල් සංවර්ධන, ඒ සෑම ක්ෂේත්‍රයක් සඳහා මේ ආර්ථික කටයුතු අමාත්‍යාංශයෙන් යම්කිසි ප්‍රතිපාදන වෙන් කිරීමක් කරනවා. 2015 සිට මේ දක්වා අපේ රජය ප්‍රධාන ව්‍යාපෘති 150ක් වෙනුවෙන් බිලියන 3500ක්, ඒ කියන්නේ කෝටි 350000කට වැඩි මුදලක් වෙන් කරලා ඒ වගේම ක්‍රියාත්මක වේගණ යනවා. සමහර අය කියනවා අපේ රටේ ආර්ථික වර්ධනය අඩු වෙලා තියෙනවා කියලා. මම වගකීමෙන් කියනවා මේ රටේ දැන් කොළඹ නගරයට ගිහිල්ලා බලන්න, කොළඹ නගරයේ පමණක් දොඹකර ක්‍රියාත්මක වෙනවද? සාමාන්‍යයෙන් දොඹකර 100කට වැඩිය ක්‍රියාත්මක වෙනවා. රටක සංවර්ධනයේ මයින්ඩ ඒකත් ප්‍රමාණවත් මං කියලා මම හිතනවා. දැන් කැලණි ගඟේ සිට පාලමේ සිට බත්තරමුල්ල දක්වා කුළුණුමතින් ඉදවන මාර්ගයක් ඉදිවෙනවා. ඒ වගේම වරායේ සිට කොළඹ නගරා කුරුඳුමතින් ඉදවන මාර්ගයක් ඉදන් දැන් ඒක ශීඝ්‍රයෙන් ඉදිවේගෙන යනවා. විශාල සංවර්ධනයක් මේ නගරය තුල සිදුවෙනවා. ඒවා මේ ආර්ථික වර්ධනයට කොහොමද එකතු කරගත්තේ කියන එක නම් ප්‍රශ්නයක් ඇති වෙනවා. මොකද එවැනි සංවර්ධන මේ වල එන ඒ දායකත්වයේ ආර්ථික වර්ධනයට එකතු වෙන්න ඕනේ. විශේෂයෙන්ම මම දකින්න එකක් තමයි පසුගිය වසර කීපේ 3-4 තුලම නියඟේ නිසා කෘෂිකර්මයෙන් ලැබෙන ආර්ථිකයට එන දායකත්වය අපිට ලබා ගන්න බැරුව ගියා. නමුත් මේ එහෙම තත්ත්වයක් තියෙද්දිත් මේ අයවැය තුලින් අයවැය හිඟය අඩු කිරීම සඳහා විශාල වැඩ කොටසක් අපි කරලා තියෙනවා. 2018 වර්ෂයේ කෝටි 78100ක් වෙච්ච අයවැය හිඟය 2019 වසරේ කෝටි 68500ක් දක්වා අඩු වෙලා තියෙනවා. 2020 වසරේ අපි බලාපොරොත්තු වෙනවා කෝටි 56000 දක්වා ඒ අඩු කරන්න. ඉතින් මේ තත්ත්වයක් තුළ අපි මෙවැනි ආර්ථික තත්ත්වයක් තුලත් මේ රටේ අපි අයවැය හිඟය අඩු කිරීම සඳහා වැඩපිළිවෙළ සකස් කරලා තියෙනවා. ඒ වගේම මම මුලින් කිව්වා වගේ මෙම අමාත්‍යාංශය තුලින් වෘත්තීය පුහුණු අමාත්‍යාංශය තුලින් ඒ තරුණයන්ගේ වෘත්තීය පුහුණු මේ රැකියා වෙළඳපොළට තරුණ ඇතුළත් කිරීම සඳහා විශාල වැඩ කොටසක් කරනවා. අපේ ශ්‍රම බලකාය 85,65,000යි. මේ 85,65,000න් ස්වයං රැකියා සහ ව්‍යාපාර කරනවා 20,00,000ක්. ඒ වගේම විශේෂයෙන්ම පුද්ගලික අංශයේ රැකියා කරනවා 50,00,000ක්. රජයේ රැකියා කරන්නේ 14,00,000යි. එතකොට මේ 50 ලක්ෂයක් කරන පුද්ගලික ව්‍යාපාර කරන අය පුද්ගල ආයතනවල වැඩ කරන ජනතාව ශ්‍රම බලකාය ඒ වගේ 20 ලක්ෂයක් වෙන ස්වයන් රැකියාස තමන්ගේ ව්‍යාපාර කරන ජනතාව වෙනුවෙන් මෙවර අයවැයෙන් විශාල වැඩ කොටසක් අපි ඉෂ්ට කරලා තියෙනවා එන්ටර්ප්‍රයිස් ශ්‍රී ලංකා නියෝජන ක්‍රම යටතේ එන්ටර්ප්‍රයිස් ශ්‍රී ලංකා නියෝජන ක්‍රම යටතේ
කරු මන්ත්‍රීතුමා විනාඩි දෙකක් තියෙනවා
මෙරට ඉදිරි සංවර්ධනය වෙනුවෙන් අපි වැඩ කරලා තියෙනවා ඒ නිසා විශේෂයෙන්ම තරුණයන් වෙනුවෙන් යව්වන කටයුතු අමාත්‍යාංශය වෙනුවෙන් ඒ වගේම ජාතික ප්‍රතිපත්ති කටයුතු අමාත්‍යාංශය ආර්ථික කටයුතු අමාත්‍යාංශය උතුරු සංවර්ධනය පුනරුත්ථාපනය වෘත්තීය පුහුණුව ඒ නිමුණුතා සංවර්ධන අමාත්‍යාංශ මේ සියල්ලටම ගරු අග්‍රාමාත්‍යතුමාගේ නායකත්වය යටතේ එතුමා අමාත්‍යවරයා වශයෙන් මේ කෝටි 8177ක මුදලක් ඒ කියන්නේ ප්‍රාග් ධනය සඳහා වෙන් කළ මුදල මේ රට පුරා මේ වසර තුල වියදම් කරලා මේ රටේ ඒ කියන අමාත්‍යාංශ වලින් සංවර්ධනයක් ඇති කරන්න එතුමා විශාල වැඩපටයක් සකස් කළා දෙනවා ඒ සඳහා අපි එතුමාට ස්තුතියම් කරනවා බොහොම ස්තුතියි
බොහොම ස්තුතියි ගෞරව සාන්ති ශ්‍රී ස්කන්ද රාජා
நன்றி பிரதி குழுக்களின் தலைவர் அவர்களே தேசிய கொள்கைகள் பொருளாதார அலுவல்கள் மேல்குடியேற்றம் மற்றும் புனர்வாழ்வளிப்பு வடமாகாண அபிவிருத்தி தொழிற்பயிற்சி மற்றும் திறங்கள் அபிவிருத்தி அலுவல்கள் என்னும் ஏழு பெரும் விடயங்களை ஒரே கூரைக்கு கீழ் கொண்டு வந்து வடக்கு கிழக்கை அபிவிருத்தி செய்வதற்காக பிரதமர் அமைச்சராகவும் அதன் செயலாளராக திருவாளர் வி சிவஞான சோதி ஐயா அவர்கள் இருப்பதும் வடக்கு கிழக்குக்கு ஓர் வரப்பிரசாதமாக கருதுகின்றேன் 10 வருடங்கள் யுத்தம் முடிவடைந்த இன்றைய காலத்தில் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருப்பது எமது மக்களுக்கு ஓர் நல்ல விடயமாக அமைகின்றது இந்த அமைச்சுகளின் கீழே செயலாளராக பணியாற்றுகின்ற திருவாளர் சிவஞான சோதி ஐயாவின் அர்ப்பணிப்பான சேவையை அந்த வடக்கு கிழக்கு வாழ் மக்கள் சார்பாக நான் நன்றியை தெரிவிக்கின்றேன் அதே வேளையிலே அவரது அமைச்சுக்கு கீழ் பணியாற்றுகின்ற அனைத்து உத்தியோகத்தர்களும் அர்ப்பணிப்புடனே தங்களது சேவைகளை ஆற்றி வருவதையும் நான் நன்கு அறிவேன் அந்த வகையிலே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக எமது மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் அவர்களது யுத்தத்திலே இழந்து போன நொந்து போன எமது மக்களது மீள் எழுச்சிக்கு இந்த அமைச்சு முழு முயற்சியோடு தங்களுடைய நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்ற அதே வேளையிலே சனத்தொகையை அடிப்படையாக கொண்டு நிதி ஒதுக்கீடுகளை ஒதுக்குகின்றதற்கு அப்பால் இந்த யுத்தத்திலே முற்றாக பாதிக்கப்பட்டது கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்கள் வவுனியாவின் வடபகுதி இந்த முற்றாக பாதிக்கப்பட்ட இடங்களை கருத்திலே கொண்டு நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மிகவும் தயவாக கேட்டுக்கொள்கின்றேன் இந்த யுத்தம் முடிவடைந்து இறுதி யுத்தம் நடைபெற்ற இடம் வட்டுவாகல்
மன்னிக்கவேணம்
பிரதி குழுக்களின் தலைவர் அவர்களது வேண்டுகைக்கு அமைய மன்னார் மாவட்டமும் இதனுள் உள்ளடக்கப்பட வேண்டும் என்பதனையும் தெரிவித்துக் கொண்டு யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட இந்த வட்டுவாகல் பாலம் யுத்த பாதிப்பு மட்டுமல்ல சுனாமி அழிவாலும் பாதிக்கப்பட்ட இந்த பாலம் இதுவரை புனரமைக்கப்படவில்லை இது ஒரு நினைவு சின்னமாகவே வைத்துக் கொண்டு அதற்கு சமாந்தரமாக ஒரு புதிய பாலத்தை கட்டுவதற்கு இவ்வருடம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்பதனை தயவாக கேட்டுக்கொள்கின்றேன் அதே வேளையிலே இந்த இறுதி யுத்தத்திலே தங்களுடைய சொத்துக்களை இழந்தமைக்கான நட்ட ஈடுகளை கோரி சொத்துழப்பு உயிரிழப்பு அங்காவியம் இழப்பு என்பதற்காக எமது மக்கள் மீள்குடியேற்றத்தின் பின் அதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பித்திருக்கிறார்கள் அவை முழுமையாக எமது மக்களுக்கு இதுவரை வழங்கப்படவில்லை அது மட்டுமல்ல வங்கிகளிலே பணங்களை வைப்பிலிட்டதற்கான நகைகளை அடைவு வைத்ததற்கான ஆவணங்களை வைத்திருக்கின்றார்கள் எமது மக்கள் இந்த தென்பகுதியினரின் சொத்துக்களை கேட்கவில்லை அவர்கள் தாங்கள் இழந்த சொத்துக்கான நட்ட வீடுகளையே கோரி நிற்கின்றார்கள் அவற்றை வழங்குவதற்கும் விரைவில் ஆவணம் செய்ய வேண்டும் அதே வேளையில் தொழிற்சாலைகள் இந்த யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் இதுவரை ஆரம்பிக்கப்படவில்லை குறிப்பாக முல்லைத்தீவின் ஒட்டி சுட்டானில் இயங்கி வந்த ஓட்ட தொழிற்சாலை ஆரம்பிக்கப்படாத அதே வேளையில் அந்த ஓட்ட தொழிற்சாலையிலேயே கொண்டு வந்து தென்பகுதியிலே இருந்து ஓடுகள் கொண்டு வரப்பட்டு ஒட்டு சுட்டான் ஓட்டு ஓடுகள் என்று விற்கப்படுகின்றது. அதுக்கான துண்டு பிரசுரங்களும் விநியோகிக்கப்படுகின்றன. இது எந்த வகையில் நியாயமாகும்? இந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய வகையிலே, அந்த யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட மக்கள் மீண்டெழக்கூடிய வகையில், புதிதாக தொழிற்சாலைகள் அமைப்பதற்கு முன் கைவிடப்பட்ட தொழிற்சாலைகளையாவது அமைப்பதற்கு ஆவண செய்யுங்கள். இப்பொழுது வடபகுதியிலே நெல், பால் ஆகிய ரெண்டு உற்பத்திகளும் அதீதமான உற்பத்திகள். ஆனால் இவை ரெண்டும் மூலப்பொருள்களாகவே தென்பகுதிக்கு கொண்டு செல்கின்றன. எமது மக்கள் மாடு மேய்ப்பவர்களாகவும், ஆடு மேய்ப்பவர்களாகவும், யானைக்கு பன்றைக்கு காவல் இருப்பவர்களாகவும் தொடர்ந்து இருக்க, அதனாலே வருகின்ற உற்பத்திகளில் பெரும் லாபத்தை அடைபவர்களாக தென்பகுதியினர் காணப்படுகின்றனர். இந்த வேற்றுமையை நீக்கி வடபகுதியிலேயே நெல் பதனிடும் தொழிற்சாலைகள், பால் பதனிடும் தொழிற்சாலைகளை ஆரம்பிப்பதற்கு ஆவண செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இதேவேளையில் கால்நடை வளர்ப்பும் இந்த வடபகுதியிலே மிகவும் முக்கியமான ஒரு செயற்பாடாக மக்களின் தொழிலாக காணப்படுகின்றது. ஆனால் அதற்குரிய மேய்ச்சல் தரவைகள் இன்மையால் எமது மக்கள் தொடர்ந்து இந்த கால்நடை வளர்ப்பாளர்கள் பல இன்னல்களை எதிர்கொள்கின்றார்கள். மேய்ச்சல் தரவைகளை உருவாக்குவதற்குரிய காணிகள் இருந்தும் அவை வனலாக பிரிவினால் எல்லையிடப்பட்டிருப்பதும், அதனால் எமது மக்கள் தொடர்ந்து துன்பங்களை அனுபவிப்பதும், எங்களால் பல நேரங்களில் எடுத்துரைக்கப்பட்டும் அதற்கான ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகள் எதுவுமே நடைபெறவில்லை. இதேவேளையில் உள்ளூர் வீதிகள் புனரமைக்கப்படாமையும், ஏறக்குறைய முல்லைத்தீவை பொறுத்தவரையில் 1600 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட பிரதேச சபைக்கு சொந்தமான, விவசாய திணைக்களத்துக்கு சொந்தமான, நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு சொந்தமான பல்வேறு வீதிகள் புனரமைக்கப்படாமல் இருக்கின்றன. இந்த வீதிகளை புனரமைப்பதற்கு உடனடியாக பெருமளவு நிதி ஒதுக்கீடு செய்ய முடியாது விட்டாலும், அந்தந்த திணைக்களங்களுக்கு, குறிப்பாக பிரதேச சபைகளுக்கு கனரக வாகனங்களை வழங்குவதற்கான நிதியை ஆவது உடனடியாக ஒதுக்கி கொடுக்குமாறு நான் மிகவும் தயவோடு கேட்டுக்கொள்கின்றேன். இதே வேளையிலே இந்த யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட கூட்டுறவு சங்கங்கள் மீண்டெழும்ப முடியாமல் இருக்கின்றன. அந்த சங்கங்களிலே யுத்தத்தின் பின் UNDP என்று கூறப்படுகின்ற அரசு சார்பற்ற நிறுவனம் நெல் பதனிடுகின்ற நெல் ஆலைகளை அமைத்து கொடுத்தும் அவற்றை இயக்கக்கூடிய வல்லமை அந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு இல்லை. எனவே இந்த கூட்டுறவு சங்கங்களின் ஊடாக எமது மக்களுக்கு தொழில் வாய்ப்பு கொடுக்கக்கூடிய வகையிலும், அபிவிருத்தியை செய்யக்கூடிய வகையிலும், அவற்றை பலப்படுத்தக்கூடிய வகையில் நிதி ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டியதும் முக்கிய தேவையாக இருக்கின்றது. எனவே இந்த யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட எமது வடகிழக்கு பகுதிக்கு கிடைத்திருக்கின்ற இந்த அரிய சந்தர்ப்பத்தை சரியான முறையிலே, சரியான வழியிலே பயன்படுத்தக்கூடிய வகையில் இப்பொழுது உருவாக்கி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தையும், அந்த அமைச்சின் கீழ் பணியாற்றுகின்ற செயலாளர் அலுவலர்களை நாம் சரியாக அவர்களது அர்ப்பணிப்பான சேவையை பயன்படுத்தி இந்த வடகிழக்கு பகுதி மீண்டெழுவதற்கு நாம் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.
நன்றி. கௌரவ MS தௌபிக்.
பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். இன்று தேசிய கொள்கைகள், பொருளாதார அலுவல்கள், மீள்குடியேற்றம், வடமாகாண அபிவிருத்தி, தொழிற்பயிற்சி மற்றும் திறன்கள் அபிவிருத்தி, இளைஞர் அலுவல்கள் அமைச்சின் விவாதத்தில் கலந்து என்னுடைய கருத்துக்களையும் கூறுவதற்கு நேரம் ஒதுக்கி தந்த கௌரவ குழு தலைவர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே திருகோணமலை மாவட்டம் சகல வளங்களையும் கொண்ட ஒரு மாவட்டமாக இருந்தாலும், இதுவரையில் ஒரு அபிவிருத்தியை எடுத்துக்கொண்டால் ஒரு பின்தங்கிய ஒரு மாவட்டமாகவே காணப்படுகின்றது. கடந்த 25-30 வருடகால அந்த யுத்தத்துக்குள் பாதிக்கப்பட்ட ஒரு மாவட்டமாகவும், அதே போன்று சுனாமியினால் பாதிக்கப்பட்ட ஒரு மாவட்டமாகவும் இருந்து வருகின்றது. இந்த மாவட்டத்தினை எங்களுடைய இந்த அமைச்சர் எமது நாட்டின் பிரதம மந்திரி கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கவனம் செலுத்தி
கூடுதலான அபிவிருத்தி வேலை திட்டங்களை திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுப்பதோடு அதே நேரம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உலகில் இரண்டாவது இயற்கை துறைமுகம் அமைந்திருக்கின்றது. அந்த துறைமுகத்தை நாங்கள் அபிவிருத்தி செய்வதன் மூலம் வெளிநாட்டு உள்நாட்டு உற்பத்திகளை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யும் அந்த உற்பத்தியை ஏற்படுத்துகின்ற பொழுது மிக கூடுதலான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை வழங்குவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக அது அமையும். உண்மையிலேயே திருவண்ணாமலை ஒரு பொருளாதார விருத்திக்கான ஒரு கேந்திர நிலையமாக இருக்கின்றது. அதை அபிவிருத்தி செய்வதன் மூலம் கூடுதலான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை வழங்கலாம். இன்று உங்களுக்கு தெரியும், கூடுதலான இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாத காரணத்தினால் இன்று வேறு வேறு கெட்ட வழிகளில் செல்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இன்று இளைஞர்கள் காணப்படுகின்றார்கள். அதை தடுக்கும் முகமாக அதை நிவர்த்தி செய்ய வேண்டுமாக இருந்தால் அங்கு துறைமுகம் அபிவிருத்தி செய்யப்பட்டு இன்னும் தொழிற்பேட்டைகள் தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டு அந்த இளைஞர்களுடைய அந்த வேலை வாய்ப்பினை ஏற்படுத்துவது எங்களுடைய நாட்டின் பிரதம மந்திரிக்கு ஒரு கடப்பாடாக இருந்து கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே இன்று நாளடாவிய ரீதியில் இருக்கின்ற அந்த ஓல் ஐலண்ட் சேவிஸ் உத்தியோகத்தர்கள் அந்த உத்தியோகத்தர்களுக்கு இடையிலான ஒரு சம்பள முரண்பாடுகள் காணப்படுகின்றது. இதன் மூலம் அந்த தொழிற்சங்கங்கள் வீதியில் இறங்கி போராடுவதன் மூலம் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒரு தீர்க்கமான ஒரு கொள்கையை இந்த அமைச்சு வகுக்க வேண்டும் என்றும் நான் இங்கு கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போன்று HNDE HNDA இந்த மாணவர்கள் தங்களுடைய அந்த பயிற்சி நெறிகளை முடித்ததன் பின்பு அவர்கள் அந்த வேலைவாய்ப்பை பெறுவதற்கு அவர்கள் ஒவ்வொரு மாகாணத்திலும் ஒவ்வொரு கொள்கையின் மூலம் அந்த வேலைவாய்ப்புகளை வழங்குகின்றார்கள். உதாரணமாக சில மாகாணங்களில் HNDA முடித்தவர்களுக்கு அங்கு ஆசிரியர் நியமனம் வழங்கப்படுகின்றது. அதே போன்று வெவ்வேறு மாகாணங்களில் வெவ்வேறு கொள்கையோடு இருக்கின்றார்கள். இதற்கு தீர்க்கமான ஒரு கொள்கையினை எங்களுடைய அமைச்சு அமைக்க வேண்டும். இன்று கிழக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் HNDA அந்த மாணவர்களுக்கு ஆசிரியர் நியமனம் வழங்குவதில் அவர்கள் எந்த தீர்க்கமான முடிவும் எடுக்காமல் இருக்கின்றார்கள். அதற்கு தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு கொள்கையினை எங்களுடைய தேசிய கொள்கையில் அமைச்சு ஒரு தீர்க்கமான ஒரு கொள்கையை வகுக்க வேண்டும். வகுப்பதன் மூலம் அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரலாம். அதே போன்று எங்களுடைய திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரையில் கடந்த 10 வருடத்திற்கு மேல் யுத்தம் முடிவடைந்தும் மீள்குடியேற்ற பகுதிகள் இன்னமும் சரியான முறையில் மீள்குடியேற்றப்படவில்லை. அங்கு மீள்குடியேற்றம் செய்யப்பட்டிருந்தாலும் உண்மையிலேயே அந்த இன்னமும் அபிவிருத்தி செய்ய வேண்டிய மீள்குடியேற்ற கிராமங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. மீள்குடியேற்ற அமைச்சினால் வழங்கப்படுகின்ற வீடுகள் மிகவும் குறைவாகவே வழங்கப்படுகின்றது. திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரை இன்னும் உதாரணமாக கிட்டத்தட்ட கிண்ணியா பிரதேசத்தில் கிண்ணியா தலவாய் நன்னி நானல் புல்மாடு போன்ற கிராமங்கள், அதே போன்று மூதூர் தோப்பூர் பிரதேசத்தில் இக்பால் நகர், திருவண்ணாமலை பட்டணம் சூழலில் கன்னியா புல்மோட்டை போன்ற பிரதேசங்களில் இன்னமும் அந்த மீள்குடியேற்றப்பட வேண்டிய பொதுமக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை மீள்குடியேற்றம் செய்து சகல வசதிகளையும் கொண்ட ஒரு கிராமமாக அந்த மீள்குடியேற்ற கிராமத்தை மாற்ற வேண்டும். காரணம் கிட்டத்தட்ட 25-30 வருட காலத்தினுள் அவர்கள் அந்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு மிகவும் கஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று தோப்பூர் கல்லம்பத்தை 10 வீட்டு திட்டம் என்ற அந்த கிராமம், 10 வீடுகள் இராணுவ முகாம் இருந்த அந்த 10 வீடு அண்மையில் இராணுவ முகாம் அகற்றப்பட்டு அதை பொதுமக்களிடம் கையளித்திருக்கின்றார்கள். அதற்கும் சீரான ஒரு உட்கட்டமைப்பு வசதி, அதே போன்று அங்கு இருக்கின்ற குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கையும் இந்த மீள்குடியேற்ற அமைச்சினூடாக எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு அதே போன்று இளைஞர் விவகாரத்தை எடுத்துக்கொண்டால் நிறைய இளைஞர்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கான சரியான அந்த தொழில் பயிற்சி வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். வொகேஷனல் ட்ரைனிங் அத்தாரிட்டி அதே போன்ற நைட்டா போன்ற நிறுவனங்களின் மூலம் சரியான முழுமையான பயிற்சியை வழங்குவதன் மூலம் அந்த தொழில் வாய்ப்பினை பெறுவதற்கான சந்தர்ப்பத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். நான் நேற்றும் எங்களுடைய தொழில் பயிற்சி அதிகார சபையின் தலைவரை கண்டு கிட்டத்தட்ட 15-20 நிமிடங்கள் நாங்கள் கலந்துரையாடினோம். ஒரு மாவட்டத்தில் சகல வசதிகளையும் கொண்ட சரியான ஒரு பயிற்சி நிலையத்தை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் இருவரும் நேற்று கலைத்ததன் மூலம் அதற்கான காணியை அடையாளப்படுத்தி கேட்டிருக்கின்றார். இன்ஷால்லா எதிர்வரும் காலங்களில் அதற்குரிய ஒத்துழைப்பை வழங்கி அந்த பயிற்சி நிலையத்தை ஏற்படுத்துவதற்கு என்னுடைய ஒத்துழைப்பையும் வழங்கலாம் என்று நினைக்கின்றேன். அதே நேரம் அங்கு கிண்ணியாவில் இருக்கின்ற தொழிற்பயிற்சி நிலையம் இன்னும் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும். அதே போன்று மாவட்டத்துக்கான நைட்டா நிறுவனத்துக்கான மாவட்ட காரியாலயத்துக்கான காணி இல்லாமல் தற்காலிகமாக அவர்கள் வாடகைக்கு இருந்து வருகின்றார்கள். அதை ஒரு நிரந்தர இடத்துக்கு கொண்டு வர வேண்டும். அதற்கான காணியை அடையாளப்படுத்தி நிரந்தர கட்டிடத்தை கொடுத்து அந்த நைட்டா அலுவலகத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்ய வேண்டும். அண்மையில் எங்களுடைய முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சர் நைட்டாவின் தவிசாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அவரின் மூலம் அந்த நைட்டா நிறுவனத்தை திருவண்ணாமலை மாவட்டத்திலும் மேம்படுத்துவதற்கான வசதிகளை செய்ய வேண்டும். அதேபோன்று கிழக்கு மாகாணத்துக்கான பல்கலைக்கழக கல்லூரி ஒன்றை நிறுவுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் தந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 434 மில்லியன் ரூபாயில் நாங்கள் அந்த கிழக்கு மாகாணத்துக்கான பல்கலைக்கழக கல்லூரியை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். உப்பாற்று பிரதேசத்தில் கிண்ணியா பிரதேச செயலகத்தில் இதுக்குட்பட்ட அந்த பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 12 ஏக்கர் காணிகளை பெற்று அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது. 2018 ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ₹50 மில்லியன் ரூபாயும் அதே போன்று 2019 ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ₹30 மில்லியன் மாத்திரமே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே அந்த பல்கலைக்கழக கல்லூரியை நிறுவுவதற்கு 434 மில்லியன் ரூபாய்கள் தேவைப்படுகின்றது. ஆகவே இன்னும் மேலதிகமான நிதியை எங்களுடைய கௌரவ பிரதம மந்திரி ஒதுக்கீடு செய்து அந்த பல்கலைக்கழக கல்லூரியை விரைவில் அதை அமல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கூறிக்கொள்வதோடு, இன்று உங்களுக்கு தெரியும் 3850 விளையாட்டு பயிற்றுவிப்பாளர்கள் அவர்களுக்கான நேர்முக பரீட்சை முடித்து கிட்டத்தட்ட அமைச்சரவை அங்கீகாரமும் கொடுத்திருக்கின்றது. இருந்தாலும் அதற்கான நியமனங்கள் இன்னமும் வழங்கப்படவில்லை. அந்த நியமனங்களை மிக விரைவில் வழங்குவதற்கான நடவடிக்கையை எங்களுடைய கௌரவ பிரதம மந்திரி எடுக்க வேண்டும். அதே போன்று கிட்டத்தட்ட 57,000க்கும் மேற்பட்ட வேலையில்லா பட்டதாரிகள் இருக்கின்றார்கள். அவர்களுக்குரிய நியமனம் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதே போன்று எங்களுடைய இளைஞர் படையணி திருகோணமலை மாவட்டத்தில் கிண்ணியா பிரதேசத்தில் முதன் முதலாக தமிழ் மொழி மூலமான ஒரு இளைஞர் படையணியை எங்களுடைய முன்னாள் அமைச்சர் கௌரவ தலஸ் அழக பெருமா அவரின் மூலம் 11-11-11 கிட்டத்தட்ட 11ஆம் தேதி நவம்பர் மாதம் 2011ஆம் ஆண்டு கிண்ணியா பிரதேசத்தில் நாங்கள் ஆரம்பித்து வைத்தோம். தற்காலிகமாக ஒரு பாடசாலையில் அமைக்கப்பட்ட அந்த இளைஞர் படையணி இதுவரையும் அது தற்காலிக அந்த இடத்திலே தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அதை ஒரு நிரந்தரமான இடத்துக்கு கொண்டு வந்து அதற்குரிய அந்த நிரந்தர கட்டிட வசதிகளை கொடுக்க வேண்டும். அதே போன்று அந்த இளைஞர் படையணியில் தற்பொழுது நாடு பூராவும் பயிற்சி நிலையங்கள் அமைக்கப்பட்டு வருகின்ற காரணத்தினால் அங்கு ஐடி அதே போன்று ஆங்கிலம் போன்ற அந்த பயிற்சி நெறிகளுக்கு NVQ Level 2 அந்த சான்றிதழை NVQ Level 2 சான்றிதழை கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதே நேரம் எங்களுடைய முஸ்லிம் மாணவிகள் அங்கு கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அந்த முஸ்லிம் கலாச்சாரத்தை பேணக்கூடிய அந்த சீருடை உடுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன்.
நன்றி.